இசையமைப்பாளர், நடிகர், இயக்குனர், தமிழ் சமூகத்தின் ஈடு இணையற்ற கலைஞனாக போற்றப்படும் இளையராஜாவின் சகோதரர், இந்திய தேசிய திரைப்பட விருதுகள் குழுவின் நடுவர், இயக்குனர் வெங்கட் பிரபு, நடிகர் பிரேம்ஜியின் தந்தை. இதற்கு அப்பால் இப்போதைய காலகட்டத்துக்கும் ஏற்றாற்போல் பாடல் எழுதுபவர். ஆம், இன்று நாம் கங்கை அமரனிடம்தான் பேச இருக்கிறோம். நான் சென்னையிலிருந்து மகா தமிழ் பிரபாகரன். ஐயா வணக்கம். உங்களுடைய திரைத்துறை வாழ்க்கையின் தொடக்க காலத்தில் எப்படியான சவால்களை எதிர்கொண்டீங்க?
ஃபஸ்ட்டு ஒரு புதிய இசையமைப்பாளராக வரும்போது ரொம்ப சோதனைகள் இருக்கும். அதாவது ஒரு பாட்டில் ஓகே பண்ணுறதுக்கு ஏறக்குறைய ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்குமே 5 பாட்டு 6 பாட்டு போட வேண்டியிருக்கும். அந்த 5 பாட்டில் அவங்களுக்கு தெரிஞ்ச இசைஞானத்தில் இந்த பாட்டை வச்சுக்கலான்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க, பாக்கி 4 பாட்டும் நிற்கும். அதே மாதிரி ஒரு படத்தில் 5 பாட்டு வருதுன்னா 5 பாட்டுக்கு எத்தனை பாட்டு யூஸ் பண்ணணும், எத்தனை கம்போஸ் பண்ணணும்னு நீங்களே நினச்சி பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்களில் கூட நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது ரொம்ப முதல்ல ஜாஸ்தியாக இருந்தது. நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இவங்களாம் வெறும் மியூசிஷியன்ஸ் தானே, பிளேயர்ஸ் தானே, நாங்களாம் கிட்டார் பிளேயர்ஸ், அண்ணா காம்போ ஒர்க்கன் பிளேயர்ஸ் அப்படி தான், மியூசிஷியனாக தான் ஒர்க் பண்ணோம். ஒரு மியூசிஷியனாக இருக்கிறவங்க எப்படி வந்து மியூசிக்டராக இருக்க முடியும்? ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா அவங்க மியூசிக் டைரக்டர்ஸ், வாத்தியார்கள், மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்கும். அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேயராக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்த நேரத்தில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சாதாரண இசைக்குழுவில் இருக்கவங்க வந்து எப்படி மியூசிக் பண்ண முடியுங்கிற கொஸ்டின்ஸ் நிறையா இருந்தது. அது அண்ணக்கிளி வந்துட்டதுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த படம் வெற்றி ஆகிற வரைக்கும், மியூசிக்கில் வெற்றி ஆகி 15 நாள் வரைக்கும் படம் ஓடலை, யாருமே கூட்டம் இல்லை. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு வர்றது தான் எங்களுக்கு, நான் பயமாக இருந்தது ரொம்ப. அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு ஐயோ அப்படி மறுபடியும் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வேலைக்கு போய்டுவோம், விசேஷனாக பொழைச்சிக்கலாம். ஆனால் வந்து அடுத்த ஸ்டெப்பில் இருந்து கீழே இறக்கிடுவாங்களோ, நம்ம மறுபடியும் முயற்சியே பண்ண முடியாதோங்கிற ஒரு கிளைமேக்ஸில் இருந்தபோது அந்த படம் வந்து எங்களுக்கு 15 நாளைக்கு அப்புறம் பெரிய வெற்றியை கொடுத்து பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்த படங்கள் கூட அந்த வெற்றினால வந்து இப்போ இருக்கிற மாதிரி எது போட்டாலும் நீங்கள் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சூழ்நிலை இருக்காது. அப்போ சாதாரணமாக நான் புது மியூசிக் டைரக்டர் தான், நியூ மியூசிக் டைரக்டர் தானே, அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி வளைச்சி போட்டு அவங்க வந்து அவங்க குறிப்பாக சொல்லணும்னா டைரக்டர்ஸுக்கு மியூசிக் நாலேஜ் இருக்காது. ஒரு பாட்டை கரெக்டான சுதியில் பாடுறதோ அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு பாட்டுன்னு தான் சொல்ல தெரியும், அந்த பாட்டை கூட அவங்களுக்கு ஒழுங்காக பாட தெரியாது. அந்த மாதிரி மியூசிக் நாலேஜ் இல்லாதவங்க அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்கிறது பல பேர், அது உதாரணம் அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு இழுக்காக இருக்கும். அதனால் நம்ம அதையும் பொறுத்துக்கிட்டு சரி ஓகே, நமக்கு ஃபுல்லாக மியூசிக் தெரிஞ்சாலும் இத்தவர் தப்பாக சொல்கிறாரே இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நாங்கள் விலைக்கு சொல்ல முடியாது. நீ சொல்கிற எக்ஸாம்பிள் சரியில்லை இந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்கிறதுக்கும் எங்களுக்கு வழி இல்லை. நாங்கள் ஒரு பாட்டை போட்டு இது நல்லா இருக்கும் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக்கு தெரிஞ்ச மாதிரி நடிக்கக்கூடிய அந்த டைரக்ஷன் நடிப்பில் அவங்க ஒரு பாட்டை செலக்ட் பண்ணுவாங்க, அதை மேற்கொண்டு என்னபடி நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சோதனைகள் இருந்தது. படங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு, கம்மியாக முதல்லலாம் படம்னா நிறைய படங்கள் வரல. ஒரு படம் ஜெயிச்சோடனே 10 படம் வந்துச்சு, 20 படம் வந்துச்சுன்னு அப்படிலாம் வராது. வந்துட்டு அந்த படம் வந்து அடுத்த படம் பார்ப்பையா, அடுத்த படம் எப்படி பண்ணா எப்படியும் 1 வருஷத்துக்கு 1 படம் தான் வந்துட்டுருக்கோம். 1 வருஷம் 2 படம் வரும் 1 வருஷத்துக்கு. அது 2 படத்தில் 1 படம் ஃபெயிலியர் ஆனால் கூட பார்த்தியா 2வது படத்துலேயே சரக்கு போச்சு அப்படின்றவாங்க. அந்த மாதிரி பல பல தடைகளை கடந்து வந்து அதுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாம் ஹிட்டாக ஆரம்பித்து புது இப்போ ஜனங்கள், புது இளைஞர்கள் எங்கள் மத்தியில், இளைஞர்கள்னா எங்கள் வயசில் உள்ளவங்க அந்த இடத்துல வந்தவங்களை மாதிரி ஆட்கள்லாம் அந்த இடத்துல எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு கேட்டதுக்கப்புறம் எங்களுக்கு அதிகமான வரவேற்பு வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த டியூனை வச்சுக்கலாம்னா வச்சுக்கலாம், இது வேற ஒன்று கேட்கலாமே அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ்லாம் அவங்களுக்கு மைண்டில் வருது. ஏன்னா போடுற ஃபிக்ஸ்ட் டியூன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போகுது. அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்தது. நான் வந்து இசையமைப்பாளராக வந்தது எப்படின்னா இளையராஜாட்ட அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ண, பாட்டு சொல்லி தரது மற்றது எல்லா வேலையும் நான் பார்த்துருந்தேன். பார்த்துருந்தோடனே இளையராஜாவுக்கு அபரிமிதமான படங்கள் வர ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு மியூசிக் டைரக்டரை சினிமாவில் இல்லை. ஏன்னா அவர்கிட்டயே போகிறோம், எல்லா வேலையும் அவர்கிட்ட கொஞ்சம் நமக்கு ஒர்க் லேட் ஆகுதுன்றனால தம்பி வச்சு இந்த படம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி என்னை வச்சு பண்ண ஆரம்பித்தாங்க. நானும் ஒரு 200-250 படங்களுக்கு மியூசிக் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருந்தது.
மழை கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல்லாடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. மழை கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல்லாடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது.
இத்தனை காலம் சித்திர பெண்ணை பார்வை தேடியது,
ஒரு பாடல் பாடியது, அதில் ஊடல் கூடியது.
எதற்கதை மறைப்பது
மழைக்காலமே அம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது
இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது.
எனக்கும் அதே நிலைமை தான். இந்த இப்போ புது மியூசிக் நான் ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது வேணுமா, ஓகே அதே பாட்டை போடலாம், ஒரு எம்எஸ் சொன்னால் பாட்டு சொன்னாங்கன்னா அதை அதே போடலான்னு அதே டைப்லேயே சாங் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஜெயிச்சுட்டு போயிருக்கேன். அதுதான் நடந்த விஷயம். எந்த வேலைகளுமே முதல்ல வந்து செய்யும்போது அவங்க எப்படி பண்ணுவாங்களோங்கிற நம்பிக்கையின்மை காரணமாக பலவித ட்ரை பண்ணுவாங்க, அது வந்து பலுவாக நம்ம எடுத்துக்க முடியாது. எங்களுக்கு சேர்க்கத்தானே, இப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு அஞ்சு டியூன் போட்டிங்கன்னா அஞ்சு டியூனில் ஒரு டியூன் அவங்க எடுத்தோன்னு நாலு டியூன் எங்களுக்கு மிச்சமாகுது இல்லையா. அதை ஊக்குவிக்கிறது அவங்க எங்கள்கிட்ட வரவழைக்கிறது அவங்கள்ட்ட வேலையாக இருந்தது. இத்தனை வர வச்சா அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த டைரக்டர்ஸுக்கும் அந்த ப்ரொடியூசர்ஸ் தான் நன்றி சொல்லணும்.
ஆனந்த வெள்ளத்திலே அடக்கம்
காலகட்டத்து இசைக்கும் இப்போதைய இசைக்கும் இடையே வேறுபாடு இருப்பதா நினைக்கிறீங்களா?
இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா நாங்களாம் படைப்பாளிகள், எங்கள் படைப்பு நல்லாயிருக்கு, எங்களுக்கு முன்னால் இருந்த படைப்புகள் நல்லா இருந்துச்சுன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். இப்போ இருக்கிறத நாங்கள் சொல்ல முடியாது. நான் உங்களை கேட்குறேன், உங்கள் வானொலி சார்பாக, இப்போ வர்ற பாடல்கள் உங்களுக்கு நீண்ட நெடுங்காலம் நிற்கக்கூடிய பாடல்களாக இருக்கா, மனசில் தங்குற பாடல்களாக இருக்காங்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள்.
இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விமர்சனம் இருக்குது. பெரியவங்க பந்தியில் வந்து இந்த வார்த்தைகள் வந்து புரியல, பாடல் வரிகள் புரியல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. பாடலுக்கும் இசைக்கும் சம்மந்தம் இல்லை, நிறைய வெஸ்டர்ன் வந்து கலந்துருச்சு அப்படின்ற ஒரு மாதிரியான விமர்சனம் இருக்குது. ஆனால் இளைஞர்கள் அதை கொண்டாடுறாங்க. ஆனால் அது ஒரு இரண்டு மாதங்களையோ மூன்று மாதங்களையோ திருப்பியும் வேறு ஒரு பாடலுக்கு போயிடுது. அந்த காலகட்டம் மாதிரி ஒரு வருடமோ இரண்டு வருடமோ நிற்கக்கூடிய பாடல்களாக இல்லை ஒரு 30 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகள் நிற்கக்கூடிய பாடல்களாக இல்லை அப்படின்றது தான் ஒரு சூழல். ரொம்ப கம்மியான பாடல்கள் தான் அது மாதிரி வர இருக்குது.
அதே எண்ணம் தான் எனக்கும். காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ வந்து சி சுப்பிரமணியன் அல்லது வந்து ஜி ராமநாதன் முல்லை மலர் மேலே மொய்க்கும் உண்டு, எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. அந்த காலங்களில் உருவான பாட்டு இன்றைக்கி பாடினாலும் வசந்த முல்லை போலே வந்துன்னு நமக்கு மனசு எழுக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பாடல்களும் ஜி ராமநாதன் பாடல்கள், எம்எஸ் விஸ்வநாதன் பாடல்கள், பாவாடைதவணியில் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிது அந்த மாதிரி பாடல்கள் நின்றுட்டு இருக்கு. அதே மாதிரி நாங்கள் வந்தது 1976 எங்களுடைய பாடல்கள் நின்றுட்டுருக்கு. ஆனால் சமீபத்தில் வந்து புதிய இசையமைப்பாளர்களின் பாடல்கள் லாங் ஸ்டாண்டிங் நிற்காததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி யோசிச்சிங்க சொன்னால், அவங்கள்ட்ட வந்து நம்ம இந்திய தன்மை இல்லை, இந்திய சினிமாவில் இந்தியன் மியூசிக் இல்லை, தமிழ் பாட்டில் தமிழ் பாட்டுக்குடைய அடையாளம் இல்லை, குரல்களின் அடையாளம் மாறி போச்சு. ஒரு பாட்டு பாடினாங்க, ஆ சீர்காழி கோந்தராஜன் நல்லா பாட்டுருக்கிறார், ஆ எஸ் ஜானகி நல்லா பாட்டுருக்காங்க, எஸ்பி பாலசுரன் நல்லா பாட்டுருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அடையாள குரல்கள் நமக்கு இருந்தது. அந்த அடையாள குரல்களே இருந்தால் இல்லாமல் ஏதோ ஒரு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கானா பாட்டுன்னு வேற ஒன்று புந்துச்சா, அதனால் வந்து எல்லா பெரிய சொஃபஸ்டிகேட்டட் ஹீரோவாக இருந்தால் கூட அல்லுமா டோல்லுமா ஐஷா லக்கடி மாலுமான்னு தான் பாடுறது, தவிர எந்த ஹீரோவுக்கும் அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் கிடையாது. அது நாட்டுக்கு இசைக்கு பெரிய கேடு. காரணம் என்ன சொன்னால், அந்த காலத்தில் நான் ஆடிட்டால் நடந்து விட்டாலும் ஒரு பாட்டு, ஒரு ஹீரோவை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இருக்கும். அதேமாதிரி இப்போ நான் கவிஞனும் இல்லை, ஒரு நல்ல ரசிகனும் இல்லைன்னு அவருடைய இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். ஒரு காதல் பாட்டுனா காலங்களில் அவ்வளோ சிந்தம் இருக்கும், சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோன் இருக்கும், இளமையனும் பூங்காற்றுன்னு இருக்கும், தம் தன்னம் தன்னு தாளம் வரும்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த மாதிரி பல பாடல்களை பார்த்துட்டு வந்து இப்போ வர டுவேட்ஸ் வேர்ட்ஸும் அவங்க பாடக்கூடிய முறையும் பார்த்திங்க சொன்னால் அது வந்து என்னோட என்ன மாதிரி ஆட்களுக்கு அது வந்து ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய ஒன்று. இனிமேல் இன்னும் ரொம்ப அசிங்கமாக போயிடுமே நினைக்கும் போது இன்னும் மேலும் மேலும் இன்னும் இதை விட மோசமாக தானே போட ஆரம்பிப்பாங்க. அப்போ வெறுப்புகள் வந்து புதிதாக ஒரு மலர்ச்சிக்கு ஒரு சாஃப்டாக எவனோ ஒருத்தன் வந்தானே தான் இந்த திரை இசை உலகத்தை காப்பாற்ற முடியும். அது யாருன்னு தெரியல.
நீலவானோடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நீலவானோடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி நீலவானோடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. நீந்துகின்ற வெண்ணிலா.